வணக்கம் புகழேந்தி ஐயா.
வணக்கம், சொல்லுங்க.
கர்நாடக மாநிலத்தில் வந்து தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பலர் கர்நாடக மாநிலத்தை விட்டு தமிழகம் நோக்கி திரும்பிக் கொண்டுள்ளார்கள், அப்படியெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அங்கே இப்போதைக்கு என்ன நிலைமைன்னு சொல்லுங்களேன்.
இப்போதைக்கு வந்து இன்றைய நிலைமை வந்து சொன்னீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான பயமோ அல்லது எதுவுமே கிடையாது. போக்குவரத்து மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு மாநில எல்லைகளுக்கும். யாரும் வந்து பயந்துகிட்டு போகக்கூடிய சூழல்ல இப்போதைக்கு இல்லை. முந்தா நாள் வந்து அந்த 144 தடை உத்தரவு போடுவதற்கு முன்னாடி வந்து சில கலவரங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருந்த ஒரு 44 பேருந்துகளையும் ஒரு 35 லாரி போன்ற வாகனங்களையும் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. அது இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 98 வாகனங்களை வந்து இந்த கடந்த 2 நாட்களாக நடந்த கலவரத்துல, முந்தா நாளும் அதுக்கு முதல் நாளும் நடந்த கலவரத்துல வந்து கொளுத்திட்டாங்க வெவ்வேறு இடங்கள்ல ஏற்பட்ட சம்பவங்கள்ல. ஆனா வந்து முந்தா நாள் இரவே வந்து மிலிட்ரி இந்திய ராணுவ படை வந்ததுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பெங்களூர் நகரம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒரு 17 பகுதியில வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த ஊரடங்கு உத்தரவுக்கு பின்னாடி வந்து நேற்று மதியத்திற்கு பிறகு உள்ளூர்ல நகர போக்குவரத்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூர் நகரத்துல. மைசூரை பொறுத்தவரையில முந்தா நாள் காலையில ஒரு காரும் ஒரு தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஒரு லாரியும் மட்டும்தான் இருக்கப்பட்டது. அது ஒரு ரெண்டு இடத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான். மைசூர் நகரத்தை பொறுத்தவரையில எந்த விதமான பாதிப்பும் முந்தா நாளும் இல்லை. அதை தவிர அந்த ரெண்டு சம்பவங்களை தவிர மீது எந்த விதமான சம்பவங்களும் இல்லை. இங்க எல்லாமே சுமூகமாவே இருக்கு. எந்த விதமான ஒரு மாதிரி பயமுறுத்தலோ அல்லது வீட்டுக்கு வீடு புகுந்து தமிழர்களை தாக்குவதோ அல்லது குழுவாக வந்து தாக்குவதோ வீட்டை நோக்கி வந்து தாக்குவதோ குறிவைத்து தாக்குவதோ அந்த மாதிரி எல்லாம் எந்த சம்பவமும் இந்த கடந்த 4-5 நாட்களாகவே கிடையாது.
சரி, இப்ப நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பு அல்லது நிரந்தரமாக இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு கர்நாடகாவில வாழ்ற தமிழர்கள்ங்கிற வகையில என்ன மாதிரியான ஒரு தீர்வு இதுக்கு தேவை அப்படின்னு படுது உங்களுக்கு?
அந்த மாதிரி ஒரு இது 1991 இதே போன்று ஒரு கலவரம் ஏற்பட்டதுங்க. அந்த வகையில வந்து நாங்க வந்து என்னன்னா இது மாதிரி மீண்டும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்றம் வரையிலும் போயிட்டு வந்தோம். தமிழ்நாடு அரசின் மீதும் கர்நாடக அரசின் மீதும் இந்த இரண்டு அரசுகள் தவிர்த்து மத்திய அரசின் மீதும் கூட நாங்க 3 அரசுகள் மீதும் வழக்கு தொடுத்திருந்தோம். எந்த விதமான ஒரு மொழி சிறுபான்மையினர் ஒரு மாநிலத்தில் பாதிக்கப்பட போகும்பொழுது அந்த மொழி சிறுபான்மையினருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அந்த மாநில அரசுகள் தான் அப்படின்றத வந்து நாங்க வந்து அந்த வழக்கு தொடுத்து 12 ஆண்டுகள் வழக்கு நடத்தி 2004 வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு தான் வந்து இந்த தேதி வரையில எங்களை காப்பாத்திட்டு இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். அது வந்து ஒரு ஐபிசியா மாத்திருக்காங்க, இந்தியன் பீனல் கோடு வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த இந்தியன் பீனல் கோடு சட்டத்தின்படி இப்போது பாதிக்கப்பட்ட அல்லது நட்டப்பட்ட அனைவருக்கும் அந்த நட்டையீட்டு தொகையை கர்நாடக அரசின் மீது அவர்கள் வழக்கு தொடுத்து வாங்கிக் கொள்ள முடியும்.
சரி, இப்ப இந்த முறை வந்து நடந்த கலவரத்தில் தமிழர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அந்த அளவு பாதிக்கப்படலையா?
தமிழர்கள் பாதிக்கப்படல. தமிழ்நாட்டு அதாவது வந்து இப்ப அந்த பேருந்துகள்னா அது ஒரு தமிழர் உரிமையாளர், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி தான் தனியா தமிழர்கள் மட்டுமே தாக்கப்பட்ட ஒரு நிலவரம் வந்து 91 நடந்த போது நடந்த மாதிரி இப்போது கிடையாது. ஏன்னா 91 வந்து அதை முழுக்க முழுக்க விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு மைசூர் மாவட்டத்துல மட்டும் 600 கோடி ரூபாய்க்கு நட்டம் ஏற்பட்டவங்க. ஆனா இந்த முறை வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அந்த பேருந்துகள் வந்து எரிக்கப்பட்டது, அந்த வாகனங்கள் எரிக்கப்பட்டது மட்டும்தான் இந்த முறை வந்து அதிகமான நட்டத்துக்கு ஒரு காரணம். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நட்டம் ஏற்பட்டிருக்கும்.
மிக்க நன்றி ஐயா உங்களுக்கு.
நன்றிங்க.